السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله مالك الملك ملك الملوك مدمر القياصرة والأكاسرة والجبابرة هازم الجيوش الحي الذي لا يموت وأفضل الصلوات وأزكى التسليمات على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد, அளவற்றாருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயர் கொண்டு ஆரம்பித்து அவனை புகழ்ந்து துதித்து அவனுடைய ஏகத்துவத்துக்கு சாட்சியும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருமை தூதர் எங்கள் தலைவர் நம் உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அருமை குடும்பத்தவர்கள் அருமை தோழர்கள் அவர்களுடைய உயர்ந்த தீனை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிற நடக்கவிருக்கிற நன்மக்கள் அவர்களது புனித மார்க்கத்துக்காக அழைக்கும் உழைக்கும் நட்பணியில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து நல்லோர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சலாத்தையும் சலாமையும் வேண்டி. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உரிய முறையில் பயந்து வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், வசியச் செய்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய அருமையான முபாரக்கான அழகான இந்த வீட்டிலே அவனின் ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவன பதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் கடந்த 2 வாரங்களாக நமக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடிய அடிக்கடி அதிகம் பேசிக்கொள்ளக்கூடிய ஒருவருக்கு ஒருவரோடு தொடர்பு கொள்கிற சந்தர்ப்பத்திலே தவறாமல் பெரும்பாலும் கலந்துரையாடக்கூடிய விடயம் பாலஸ்தீன விவகாரம். நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள், அந்த இடத்திலே வாழுகின்ற முஸ்லிம்கள், அவர்களுடைய நிலை பற்றி கதைப்பது கடந்த 2 வாரங்களாக, அதுவும் கடந்த 3-4 நாட்களாக அதிகரித்த நிலையிலே அவர்களை பற்றி சிந்திப்பதற்குரிய சில நாளிகைகளை இன்றைய தினம் எடுத்துக்கொள்வோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் உலகத்திலே வாழ்வதற்கு முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக மாத்திரம் இருக்கக்கூடிய பிரதேசத்திலே அவர்கள் வாழுகின்ற ஒழுங்கையும், முஸ்லிம்கள் அடுத்தவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பிரதேசத்திலே அவர்களுக்குரிய ஒழுங்கையும் காட்டி தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையிலே சொல்லியுள்ள அடிப்படைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விளக்கமாக நமக்கு கற்றுத்தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைகளிலும் ஒரு பொது ஒழுங்கில் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயக்குகிற ஒழுங்கு நீதியின் அடிப்படையில் அமைந்தது. நீதிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆட்சியிலும் அடிப்படை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனித நிர்வாகத்துக்கும் மிருகம் பறவைகள் நிர்வாகத்துக்கும் கொடுத்திருப்பதும் நீதியைத்தான் அடிப்படையாக. அல்லாஹ் தன்னுடைய பேர் பலவற்றை சொல்லி அதில் ஒன்றாக அல் அதில் நீதமானவன் என்கிற பெயரையும் தன்னுடைய பெயராக சொல்லியிருக்கிறான். அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் பல, அல் அதில் என்கிற பெயரும் அவனுக்குரியது. அதன் பொருள் நீதமானவன், அவனுடைய எல்லா விடயங்களிலும் அவன் நீதமாக நடந்து கொள்கிறான். அதையே மக்களுக்கும் அவன் விரும்பி சொல்லியிருக்கிறான், வற்புறுத்தி சொல்லியிருக்கிறான். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சமூக வாழ்க்கை எல்லா விடயங்களிலும் நீதம் தவறக்கூடாது. அது அடிப்படை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். எப்பொழுது மனிதன் நீதி தவறி வாழ்கிறானோ, குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்ததை சொல்லுகிற போது நீதியையும் இறக்கி வைத்ததாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் وَأَنزَلْنَا مَعَهُمُ الْكِتَابَ وَالْمِيزَانَ كِتَابُ قُرْآنَيُمْ நாம் இறக்கி வைத்தோம், நீதியையும் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். நீதி என்பது நானும் நீங்களும் அவரவருக்கு பட்ட மாதிரி முடிவு செய்து கொள்வதல்ல நீதி. அல்லாஹ் இறக்கி வைத்தது நீதி, அவன் நீதி எது என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், அதுவே நீதியாக இருக்கும். ஆகவே தான் அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் அல் குர்ஆனிலே குர்ஆனை இறக்கி வைத்தேன் என்று சொல்வது போல நீதியையும் இறக்கி வைத்தேன் என்று சொல்லியிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, அல்லாஹ் நீதியை இறக்கி வைத்தான் என்பதன் பொருள் நீதியான குர்ஆனை இறக்கி வைத்தான், நீதியை போதிக்கக்கூடிய போதனைகளை அதன் உள்ளே அடக்கி வைத்தான், நீதியை ஒட்டி வாழக்கூடிய ஒரு முன்மாதிரியான வாழ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். நீதி தழுவி நீதி தவறாமல் வாழக்கூடிய ஒரு முன்மாதிரியான மனிதராக அவர்களை தூதராக அல்லாஹ்தானாக்கி, நீதி என்பது உலகத்தில் நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் இருக்க வேண்டியது, அதுவே உங்களுடைய உலக நிர்வாகத்துக்கு அடிப்படை என்பதை சொல்லி தந்திருக்கிறான். எப்பொழுது நீதி தவறுகிறானோ மனிதன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதன் விடயத்திலே மிகவும் கடுமையாக நடந்து கொள்கிறான். அநீதி எந்த இடத்திலே இருக்குமோ அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எதையுமே எடுத்துக்கொள்வது கிடையாது. அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்கிறான். அநியாயம் செய்யப்பட்ட, அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதற்கும் அல்லாஹுக்கும் இடையிலே திரையோ தடையோ இல்லை என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு, வஇன் கான காஃபிரா, அநீதி இழைக்கப்பட்ட மனிதன் காஃபிராக இருந்தாலும் சரிதான். சகோதரர்களே, நீதி நியாயம் என்று வருகிற போது அல்லாஹ் முஃமின் முஃமின் அல்லாதவன் என்று பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் வைத்துள்ள ஒரே ஒரு அளவுகோல், நீதிக்கு அல்லாஹ் வைத்துள்ள ஒரே ஒரு அளவுகோல் மனிதன் என்பதாகும். மனிதனாக இருக்கிறானா, அவன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறானா, எல்லாமே மனிதனாகவே பார்க்கப்படுகிறது. அதைத்தான் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவன் அவன் முஃமின் அல்லாதவனாக இருந்தாலும் அவனுடைய பிரார்த்தனையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை கணக்கில் எடுக்கிறான். தஅவத்துல் மஸ்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா மிகவும் உற்சாகமாக வரவேற்கிறான் என்ற வகையிலெல்லாம் ஹதீஸிலே படிக்கிறோம். மேகத்துக்கு மேல் அந்த துவா போகிறது என்றெல்லாம் ஹதீஸிலே படிக்கிறோம். சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதத்தை கொண்டு மாத்திரம் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அது யார் ஆண்டாலும் அல் அதுலு நிஜாமு குல்லி ஷை, நீதமே அனைத்தினதும் ஒழுங்கு, நீதமே அனைத்தினதும் ஒழுங்கு. ஃபைதா உகீம அம்ரு துன்யா பில் அதலி காமத், உலக விவகாரம், உலக நிர்வாகம், உலக விடயங்கள் அது நீதியின் அடிப்படையில் நிலை நடைபெறும் என்றால் உலகம் நிலையாக சிறப்பாக இருக்கும், நேராக இருக்கும். வமதா லம் துகம் பில் அத்லி லம் தக்கும், எப்பொழுது உலகம் நீதியை கொண்டு ஆளப்படவில்லையோ நிர்வகிக்கப்படவில்லையோ, மனிதர்கள் அதன் மீது நீதி தவறாமல் நடக்கவில்லையோ, அநீதியோடு இருக்கிறார்களோ, உலகம் நிலை பெற மாட்டாது, சீராக இருக்க மாட்டாது. அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தின் நிர்வாகத்தை, அது யாராக இருந்தாலும், நீதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் நீதி தவறி நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹு தஆலாவினால் மிகவும் பயங்கரமான எச்சரிக்கைக்கு முதலாவது ஆளானவர்கள், இரண்டாவது பயங்கரமான தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே அநீதமாக ஒருவர் தாக்கப்படுகிறாரோ, அநீதமாக ஒருவருடைய சொத்து அபகரிக்கப்படுகிறதோ, அநீதமாக ஒருவரிடமிருந்து அவருடைய உரிமை பறிக்கப்படுகிறதோ அல்லது அவருக்கு தடுக்கப்படுகிறதோ, அந்த நேரத்திலே அவர் எதிர்த்து போராடுவது, அந்த போராட்டத்தில் அவர் செத்து மடிந்தாலும் கூட அல்லாஹ் அந்த இரத்தத்துக்கும் ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறான். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய செல்வத்துக்காக போராடி அதிலே மாண்டு போனவர், கொல்லப்பட்டவர் ஷஹீத் என்று சொன்னார்கள். தன்னுடைய பணத்தை அல்லது பொருளை அல்லது அசையும் அசையா சொத்தொன்றை யாராவது சூறையாட வருகிறார் அல்லது கபலீகரம் செய்ய வருகிறார் அல்லது பறிக்க வருகிறார் அல்லது அதன் உரிமையை தவறாக தனக்குரியது என்று கோருகிறார் என்றால், அதற்காக இவர் விட்டு விட்டு சும்மா இருப்பதல்ல, அதற்காக அவர் போராடுகிறார். அவரினாலோ அவருடைய கைக்கூலிகளினாலோ இவர் கொல்லப்பட்டாலும் இவர் ஷஹீத் என்று நபித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய உரிமைக்காக போராடுவது என்பது இந்த ஹதீஸிலே தாபிதமாகிறது. வமன் குத்தில தூன தீனிஹி ஃபஹுவ ஷஹீத். அதனை தொடர்ந்து சொன்னார்கள், தன்னுடைய மார்க்கத்தின் வழியிலே அதற்காக இம்சிக்கப்பட்டு கொல்லப்பட்டவரும் ஷஹீத் என்று சொன்னார்கள். வமன் குத்தில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத். தன்னுடைய இரத்தத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய உடம்பில் ஒருவன் காயமேற்படுத்த வருகிறான், அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி போராடியோ ஏதோ ஒரு வகையிலே கொல்லப்பட்டவர், அவரும் ஷஹீத். ஒமாம் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், உறவுகளை காப்பாற்றுவதற்காக அடுத்தவனுடைய கொலையிலிருந்து, கொள்ளையிலிருந்து, உரிமை பறிப்பதிலிருந்து காப்பாற்றும் வழியிலே கொலை செய்யப்பட்டவரும் ஷஹீத் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, அவரவருடைய நிலம், அவரவருடைய பொருள், அவரவருடைய பணம், அவரவருடைய உரிமை, அதனை இன்னொரு ஒருவர் எடுப்பதற்கோ கோருவதற்கோ அவருக்கு உரிமை கிடையாது. அப்படியான கோரிக்கைகள் வருகிற போது உரியவர் அதற்காக தன்னுடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்காக, அதனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் போராடுகிறார் என்றால், அதிலே அவர் செத்து மடிந்தாலும் கூட அல்லாஹ் அவருக்கு ஷஹாதத்தை கொடுக்கிறான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, வந்து கேட்டார், அரஐத இன் ஜா ரஜுல் யுரீது அக்த மாலி, என்னுடைய செல்வத்தை பறிப்பதற்கு ஒரு மனிதர் வந்தால் என்ன செய்யலாம்? சொன்னார்கள், ஃபலா துஅதிஹி மாலக், அவன் பறிப்பதற்கு வருகிறான் என்பதற்காக நீ உம்முடைய பணத்தை கொடுக்க தேவையில்லை, கொடுக்க வேண்டாம், செல்வத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்தது அல்லது உம்முடைய உறவுகளில் இருந்து உமக்கு அனந்தர சொத்தாக வந்தது அல்லது யாரோ ஒருவர் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது, உங்களுடைய சொந்தத்தில் உள்ளது, உம்முடைய உரிமையில் உள்ளது இன்னும் ஒருவர் அடாத்தாக எடுக்க வந்தால், அத்துமீறி பறிக்க வந்தால், நீரேன் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். பிறகு அந்த சஹாபி கேட்டார்கள், அரஐத இன் காத்தலனி, அவன் அதற்காக என்னோடு சண்டையிட்டால் என்ன செய்ய? காத்தில்ஹு, அவனோடு எதிர்த்து போராடுங்கள். பிறகு கேட்டார்கள், அரஐத இன் கத்தலனி, அந்த போராட்டத்தில் அவன் என்னை கொண்டு விட்டால் என்ன நிலை? அந்த ஷஹீத், நீர் ஷஹீத் என்றார்கள். அரஐத இன் கத்தல்துஹு, சரி பரவாயில்லை, நான் அவனை கொண்டு விட்டால் அவன் நரகத்திலே இருப்பான் என்றார்கள். அவன் நரகத்தில் இருப்பதற்கான காரணம் உங்களிடத்திலே அடாத்தாக அத்துமீறி வந்து உங்களுடைய செல்வத்தை பறிப்பதற்கு வந்தது அந்த இடத்திலே அவன் செய்த குற்றமாகும் என்பதுதான் அந்த இடத்திலே விளக்கம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீசுகள் இது போன்ற பல ஹதீசுகள் ஒரு மனிதர் தன்னுடைய உரிமையை காத்துக் கொள்வதற்காக பொருளை பணத்தை செல்வத்தை சொத்தை தனக்குரியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அத்தனை முயற்சிகளிலும் அவர் சரியாகவே இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய முயற்சிகள் அவருடைய அவருக்குரியதை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகள். அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று அங்கே நடக்கக்கூடிய போராட்டம், பாலஸ்தீன மக்களுடைய போராட்டம், அதுக்கப்பால் கஸ்ஸா என்கிற இடத்திலே நடைபெறுகிற போராட்டம், காசா என்பது அது அவர்கள் இருந்து வாழ்ந்து வந்த ஒரு பூமி, இடையிலே வந்தவர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த இடத்திலே உரிமை கோருகிறார்கள் என்றால் ஒரு சின்ன பகுதி சில ஏற்பாடுகளின் கீழ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு அப்பால் உள்ளவற்றையெல்லாம் தினசரி அபகரித்து அபகரித்து காசாவினுடைய பல பகுதிகளை தங்களுடைய ஆளுகையின் கீழ் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களை அடக்கி ஒடுக்கி அவர்கள் கொடுப்பதுதான் உணவு, அவர்கள் அனுமதிப்பதுதான் உள்ளே வரலாம், அவர்கள் அனுமதித்ததைத்தான் அவர்கள் அனுபவிக்கலாம் முஸ்லிம்கள், அவர்கள் கொடுப்பதை மாத்திரம் எடுக்க வேண்டும், அவர்கள் அனுமதிப்பதை மாத்திரம் அனுபவிக்க வேண்டும், ஏனையவற்றுக்கெல்லாம் அவர்கள் கேட்கவும் கூடாது அதுக்கு முனையவும் கூடாது முயற்சிக்கவும் கூடாது. கல்வியிலே கட்டுப்பாடு, பொருளாதாரத்திலே கட்டுப்பாடு, வாழ்வியலின் சகல அம்சங்களிலும் அவர்களுக்கு கட்டுப்பாடு. இந்த அடக்குமுறை இந்த ஒடுக்குமுறை ஓரிரு ஆண்டுகளில் பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளை தாண்டி தொடர்கிற நேரத்தில் தான் கடந்த பல வருடங்களாக அவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக முடியுமான அளவு அவர்கள் தம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதும் முடியுமான அளவு தம்முடைய கைகளிலே இருக்கக்கூடியவற்றை கொண்டு போராடுவதும் தங்களுக்கு கிடைக்கக்கூடியவற்றை கொண்டு போராடுவதும் அவர்களிடத்திலே வளமையாக நடைபெறுவது இன்று நடப்பது ஒன்றும் புதிதல்ல. அவர்களுடைய ஒரு தொடர் போராட்டம் இது. இந்த போராட்டம் இருந்திருந்து வெடிப்பது, ஆனால் அவர்கள் போராடுவதெல்லாம் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் போராடுகிறார்கள். அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது உரிமை மறுக்கப்படுமோ ஒடுக்கப்படுகிறார்களோ அடக்கப்படுகிறார்களோ அந்த இடத்திலே நான் ஏலவே சொன்ன ஹதீசுகள் பிரகாரம் அவர்கள் அந்த உரிமைகளுக்காக போராடுவதற்கு அந்த மக்களுக்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிரிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் எங்களுடைய ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே புகுந்து விட்டால் அவர்களிடம் இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக அவர்கள் நம்மையும் நமது பொருள்களையும் உடைமைகளையும் அபகரிப்பதிலிருந்து கபலீகரம் செய்வதிலிருந்து துவம்சம் செய்வதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து அவர்களை எதிர்ப்பது ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிரான அநியாயத்துக்கு எதிரான அட்டூழியத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாக பார்க்கப்படும். இது இந்த நேரத்திலே ஆண்கள் பெண்கள் வயது வந்தவர்கள் சிறுவர்கள் என்றெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து போராடுவது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஜிஹாதுகள் பல வகை, இது ஒரு வகையான ஜிஹாத். ஜிஹாதுகளுக்கு பொதுவாக பெண்களுக்கு அனுமதி கிடையாது, சிறுவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் நம்முடைய நிலபுலத்தை அபகரிப்பதற்கு நம்முடைய செல்வங்களை அபகரிப்பதற்கு எதிரி நம்முடைய ஊருக்குள்ளே நம்முடைய ஊரின் எல்லைக்குள்ளே வந்துவிட்டால் அவனை எதிர்த்து போராடுவது ஆண்கள் அவ்வளவு பேர் மீதும் கடமை, அவர்களால் நின்று பிடிப்பதற்கு முடியாது என்று போகிற போது பெண்களும் சேர்ந்து போராடுவது கடமை, அவர்களுக்கும் முடியாது என்கிற வருகிற போது அவர்களிடம் இருக்கக்கூடிய சின்ன வயதில் உள்ளவர்களும் முடியுமான அளவு போராடுவது, இந்த அளவுக்கு ஊருக்குள்ளே வரக்கூடிய ஆக்கிரமிப்பாளனை எதிர்த்து போராடுவதற்கு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு சொல்லப்படும் அன்னஃபீருல் ஆம், ஜென்ரல் கோல், எல்லோரும் போங்கள் ஜிஹாதுக்கு போங்கள் என்கிற ஒரு ஜென்ரல் கோல், பொதுவான அழைப்பு விடப்படும். அந்நஃபீருல் ஆம் என்று சட்டத்துறையிலே படிப்போம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுதான் இன்று அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பிரதேசம் எங்கும் முஸ்லிம்களுடைய ஆட்சி, முஸ்லிம்களுடைய அதிகாரம் நிலை கொண்டிருந்த பிரதேசங்கள். கால ஓட்டத்திலே முஸ்லிம்களுடைய கைகளில் இருந்து ஆட்சி எல்லாம் போய் போய் கொஞ்ச பகுதிகள் தான் அவருடைய கைகளிலே மிச்சம். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா இன்றும் முஸ்லிம்கள் தொழுகிறார்கள் என்பது ஒரு பக்கம். அதுடைய கட்டுப்பாடெல்லாம் யூதர்களுடைய, இஸ்லாமியர்களுடைய, ஜைனிஸ்டுடைய கையிலே தான் இருக்கிறது. மஸ்ஜிதுகள் என்பவை அதன் நிர்வாகம் அல்லாஹாலாவை விசுவாசித்தவர்கள் அவர்களுக்கு மட்டும் உரியது. வானல் மசாஜித் அல்லாஹ், மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்கு சொந்தமானவை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். முஷ்ரிக்குகள், முஃமின் அல்லாதவர்கள் எந்த மஸ்ஜிதையும் நிர்வாகம் செய்ய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். إِنَّمَا يَعْمُرُ مَسَاجِدَ اللَّهِ مَنْ آمَنَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَأَقَامَ الصَّلَاةَ وَآتَى الزَّكَاةَ وَلَمْ يَخْشَ إِلَّا اللَّهَ. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில், அதுக்கு முன்னுள்ள ஆயத்துகளில் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய மஸ்ஜிதுகள், அது எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் சரிதான், அதன் நிர்வாகிகள் முஃமின்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். முஃமின் அல்லாதவர்களுக்கு மஸ்ஜித் நிர்வாகம் கிடையாது. யாராவது ஒரு முஸ்லிம் பௌத்தம் ஆலயத்தை நிர்வகிப்பது பௌத்தர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கிறிஸ்தவ தேவாலயத்தை நிர்வகிப்பது கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? சீக்கியர்களுடைய தேவாலயத்தை நிர்வகிப்பது சீக்கியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? யூதர்கள் கூட ஏற்றுக்கொள்வார்களா அவர்களுடைய மதஸ்தலங்களை நிர்வகிப்பதற்கு? சகோதரர்களை, யாரும் ஒரு மதத்தவர் தன்னுடைய மத ஸ்தலத்தை, வழிபாட்டு தலத்தை அடுத்த மதத்தவர் நிர்வகிப்பதற்கு யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வீடுகளான மஸ்ஜிதுகளை தன்னை நம்பிய விசுவாசித்த முஃமின்கள் மட்டுமே நிர்வகிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நிர்வாகம் முஃமின்களுடைய கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முழுமையாக முஃமின்களுடைய நிர்வாகத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் போராடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது எல்லாம் ஒரு அடிப்படையில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள். போராட்டங்கள் என்று வருகிற போது நவீன ஆயுதங்களை கொண்டு இஸ்லாம் சொல்லுகிற போர் விதிகள் படி போராடுவது என்பது மிகவும் கஷ்டமானது. இஸ்லாத்தினுடைய போர் விதிகள் படி கட்டிடங்களுக்கு அடிக்க முடியாது, சிறுவர்கள் பெண்களை தாக்க முடியாது, மதஸ்தலங்களுக்கு கை வைக்க முடியாது, வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, மொத்தத்திலே போர்க்களத்திலே எதிர்த்து நிற்கக்கூடியவர்களோடு மாத்திரமே போர் என்பது. இன்று அப்படி ஒரு நிலை இருக்குதா என்று பார்த்தால் அது இல்லை. அது சாத்தியப்படும் எப்பொழுது தெரியுமா? அது இரண்டு தரப்பும் ஒத்துக்கொண்ட ஒரு போர் நியாயங்களின் அடிப்படையிலே போர் யுத்தம் நடந்தால் சாத்தியப்படும். சகோதரர்களே, இன்றெல்லாம் கண்ட மாதிரியாக சரமாரியாக அடிக்கிற நேரத்திலே ஒன்றிரண்டு இங்கும் அங்குமாக நடைபெறக்கூடியவை எல்லாம் அது அப்பாவி சனங்கள், பொதுமக்கள் எல்லாம் அதில் அடிபடத்தான் செய்கிறார்கள். இரண்டு பக்கத்திலும் சில வேலைகளிலே அல்லது பல வேலைகளிலே நடந்தேறவே செய்யும் நவீன ஆயுதங்கள் கொண்டு இஸ்லாம் சொல்லுகிற போராட்ட ஒழுங்கின்படி எங்கேயுமே போராட்டங்கள் நடைபெறுவதில்லை. அது சாத்தியப்படுவதும் இப்பொழுது இந்த காலத்திலே நடைபெறுகிற போராட்ட ஒழுங்குகளின் கீழ் சாத்தியப்படாது. ஒரு போராட்ட மைதானத்திலே நின்று இரு தரப்பும் போராடுகிற ஒரு போராட்டம் எங்கேயாவது நடைபெறுகிறதா? பொதுமக்களோடு பொதுமக்களாக போராளிகள் இருக்கிற இடத்தில் போராட்டம் நடந்தால், போர் நிகழ்ந்தால் அது இரண்டு சாராருக்குமே அழிவு, போராளிகளுக்கும் அழிவு, பொதுமக்களுக்கும் அழிவு, சிவிலியன்ஸுக்கும் அழிவு இருக்கும், படையினருக்கும் அழிவு இருக்கும். அன்பு நெஞ்சங்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனால் பொதுமக்களும் அழிவுக்கு ஆளாகிறார்கள், பொதுமக்கள் பொது கட்டிடங்கள் சேதத்துக்கு ஆளாகின்றன. இதெல்லாம் என்ன செய்ய? அல்லாஹு தஆலாவிடத்தில் முறைப்படுவதை தவிர ஒன்றும் இல்லை. ஃபமன் அஅதா அலைக்கும் ஃஅதது அலைஹி பிமிஸ்லி மா அஅதா அலைக்கும். எதிரி உங்களை தாக்க வந்தால் அவன் எதை கொண்டு தாக்குகிறானோ அது போன்றதை கொண்டு நீங்கள் தாக்குங்கள் என்று அல்லாஹு தஆலா அனுமதி தந்திருக்கிறார். எதிரி உங்களை எதை கொண்டு தாக்குகிறானோ அதை கொண்டு அது போன்றதை கொண்டு நீங்கள் தாக்குங்கள் என்று அல்லாஹ்வுத்தால அனுமதி கொடுத்திருக்கிறார். உங்களை அவர்கள் தண்டித்தால், அடித்தால், கொன்றால் நீங்களும் எது கொண்டு தாக்கப்படுகிறீர்களோ, அடிக்கப்படுகிறீர்களோ அது போன்றதை கொண்டு நீங்களும் செய்யலாம். அல்லாஹ்வுத்தால அனுமதி கொடுத்திருக்கிறான். இப்படி அவர்கள் செய்வதை போன்று இவர்களும் செய்கிறார்கள் என்றால் குர்ஆனின் வெளிச்சத்திலே அதுவும் தடை செய்யப்பட்டதில்லை. அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர்கள் இந்த நியாயமான காரணங்களை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக துவா செய்வோம். எங்களால் முடியுமானது இந்த நிலத்தில் இருந்து கொண்டு தூரப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு செய்ய முடியுமானது துவா செய்வோம். ஃபர்தான தொழுகைகளிலே இறுதி ரக்அத்திலே குனூத் தோதுகிறோம். அல்லாஹாலாவிடத்திலே துவா செய்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட துவாக்கள் அவர்களுக்காக வேண்டி அந்த துவாக்களிலே ஒரு பங்கு இருந்து விட்டு போகட்டும். அவர்களுடைய நிலைமை சீராக வேண்டும், உரிமைகள் மீள கிடைக்க வேண்டும். இந்த அநியாயக்காரர்கள், யூதர்கள், சியோனிஸ்டுகள் அவர்களுடைய நிலைமையில் இருந்து அவர்கள் விலக வேண்டும். அவர்கள் நேர்வழி பெற வேண்டும். அவர்களுக்கு நேர்வழி என்று அல்லாஹ் எழுதி வைக்கவில்லை என்றால் இந்த பூமி முகத்திலிருந்து அவர்கள் போய்விட வேண்டும். சகோதரர்களை, யூதர்களுடைய வரலாறை பார்ப்பீர்கள் என்றால் குர்ஆனிலே அல்லாஹ்வுத்தாலா பல இடங்களிலே சொல்லி வைத்திருக்கிற வரலாறு, அவர்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஒருபோதும் நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, ஒருபோதும் நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சகோதரர் தான் யஹூதா என்பவர். அந்த யஹூதா என்பவரிலிருந்து வந்த பரம்பரை தான் இந்த பரம்பரை. நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 12 புதல்வர்களுள் ஒரு புதல்வர் தான் யஹூதா. அவருடைய வழியில் வந்து நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து யூதர்களுடைய பரம்பரை அல்லது அவருடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. அப்படியே வந்து வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் படுத்திய பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவர்களுடைய பேச்சுக்கும் அவர்களுடைய நடத்தைக்கும் சம்பந்தமே இருக்காது. நன்றாக நடப்போம், சீராக இருப்போம், எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள் சொன்னபடி வாழ்வோம் என்று உடன்படிக்கை செய்துவிட்டு மீறுவதில் அவர்களுக்கு நிகரவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹாலாவுடைய வேத வசனங்களையும் அத்தாட்சிகளையும் பொய்ப்பிப்பது அவர்களுடைய அன்றாட வளமை. எந்த நியாயமும் உரிமையும் இல்லாமல் நபிமார்களை கொண்டு குவிப்பது. எந்த சமுதாயத்தையும் அல்லாஹால நபிமார்களை கொண்டு குவித்த சமுதாயம் என்று சொல்லவில்லை. இந்த யூதர்களைத்தான் அல்லாஹால நபிமார்களையே கொண்டு குவித்த சமுதாயம் என்று சொன்னார். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொல்ல பார்த்தார்கள், அல்லாஹ் காப்பாற்றினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரி என்றார்கள். وقولهم على مريم بهتانا عظيما அவர்கள் விட்டது ஒன்று என்று அல்ல, அடுத்தவருடைய இரத்தத்தை பார்ப்பதில், அடுத்தவருடைய மானத்தை பார்ப்பதில் அவர்களுக்கு அலாதி பிரியம். வாக்குமாறுவதும் கொள்ளையடிப்பதும் இளஞ்சம் கொடுப்பதும் எடுப்பதெல்லாம் அவர்களுடைய அன்றாட மாமூல் பழக்கங்கள். வாக்லிஹிம் ஸுஹ் அவர்கள் லஞ்சம் உண்பவர்கள் அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருக்கிறார். வாக்லிஹிம் ரிபா வட்டி எடுப்பவர்கள் அல்லாஹால வட்டிக்கு கொடுப்பது எடுப்பதெல்லாம் அவர்களுடைய வளமையான விஷயம். தரா கசீரன் மின்ஹும் யுசாரிஊன ஃபில் இஸ்மி வல் உத்வானி வாக்லிஹிம் ஸுஹ் அவர்கள் பாவம் செய்வதில் அலாதி பிரியம் உள்ளவர்கள். அவர்கள் அதுவே அன்றாட வாழ்க்கையில் செய்து வருபவர்கள். வல் உத்வான் அத்துமீறி இதையும் அல்லாஹால சொல்லியிருக்கிறான். யூதர்கள் அத்துமீறி நடப்பார்கள். அவர்களுக்கு பொது ஒழுங்கோ நீதியோ நியாயமோ அறவே கிடையாது. எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்படாதவர்கள். இதெல்லாம் குர்ஆன் வரலாறும் அதை பதிந்து வைத்திருக்கிறது. இப்படியே தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே போய் இருந்த காலத்திலே அந்த 10 ஆண்டுகளில் ஆரம்பமாக ஒரு 7-8 ஆண்டுகள் மக்காவில் இருக்கிற காலத்திலே குறைஷி முஷ்ரிக்களுடைய சோதனை என்றால், மதீனாவில் இருக்கிற காலத்திலே யூதர்களுடைய சோதனையில் அவர்கள் மாட்டியிருந்தார்கள். ஏறத்தாழ ஹுதைபியா உடன்படிக்கை 6ஆம் ஆண்டு இறுதியில் முடிந்து 7ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே முஹர்ரமின் பிற்பகுதி சஃபர் முழுக்க இறுதியாக ஹைபர் கோட்டைக்குள் இருந்த அனைத்து யூதர்களையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு ஒரு போரின் பின் கொண்டு வரும் வரைக்கும் ஏறத்தாழ 6-7 ஆண்டுகள் மதீனாவில் நபி அவர்களுக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் செய்தவர்கள் அவர்கள்தான். அங்கிருந்து கொண்டு மதீனாவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளை நபி அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டுகிற வேலை, போதாக்குறைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி முஷ்ரிக்குகளையும் தூண்டுகிற வேலை, பல யுத்தங்களில் உருவாக்கத்துக்கு இவர்கள் தான் பின்னணியில் இருந்தவர்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கட்டத்திலே அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிருந்த போது, இருங்கள் உங்களோடு பேச வருகிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு வீட்டின் கட்டிடத்தில் ஒரு வீட்டு சுவரோடு அவர்களை உட்கார வைத்து விட்டு பின்னால் வீட்டுக்கு மேலே வந்து ஒரு திருகை கல்லை தள்ளிவிடுவதற்கு முயற்சி செய்தார்கள். அன்று அந்த கல் வந்து விழுந்திருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடு அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா உடனடியாக நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அனுப்பி செய்தி சொல்லி இருந்தால் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து எழும்பி போய்விட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கூட இருந்தார்கள். இப்படி அடுத்தவருடைய உயிருக்கு உழை வைப்பதென்று என்பதெல்லாம் அவர்களுடைய அது அவர்களுக்கு பெரிய விஷயம் அல்ல, ஒரு சாதாரண விஷயம். எத்தனை பேரையும் கொன்று குவிப்பார்கள், அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வயோதிபனா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம், சிறுவனா இருக்கலாம், புத்தி தெளிந்தவனாக இருக்கலாம், புத்தி தெரியாதவனா, இதெல்லாம் விஷயமே இல்லை. எதையும் எந்த நேரத்திலும் செய்வார்கள், அவர்களுடைய பேச்சுக்கும் நடத்தைக்கும் சம்பந்தமே இருக்காது. இதுதான் யூதர்கள். அல்லாஹ் இந்த பின்னணியில் தான் சொன்னான், முஃமின்களுக்கு ஆக கடுமையான எதிரிகள் இருவர், லதஜிதன்னா அஷத்தன்னாசி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஒரு சாரார் யஹூதிகள், வல்லதீன அஷ்ரக்கு, மற்றது முஷ்ரிக்குகள். சிலை இணை வைப்பவர்கள், இணை வைப்பவர்களும் யூதர்களும் முஸ்லிம்களுக்கு கடுமையான எதிரிகள். அப்படி அல்லாஹத்தால எச்சரிக்கை செய்தான். இப்படித்தான் வாழ்ந்தார்கள் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலிருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்கிற யூதர்களின் முக்கியமானவன் மதீனாவில் இருந்து செய்தவை ஒன்று என்றல்ல, நான் கண்ணியமானவர்கள் மதீனாவில் இருக்கிறோம், இந்த எழுந்த முஸ்லிம்களையும் முஹம்மதையும் மதீனாவில் இருந்து வெளியேற்றுவோம் என்று சூளுரைத்தார்கள். இது எல்லாவற்றையும் விட மோசமானது தான், நபி அவர்களுடைய மனைவியின் கேரக்டருக்கு அவருடைய நன்னடத்தைக்கு அவர்கள் களங்கம் கற்பித்தது. ஹஸ்வத்துல் முரைசி, முரைசி போரிலிருந்து திரும்பி வருகிற நேரத்திலே சஃபானுபுலுல் முஅத்தல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை இணைத்து பேசியது. அது ஆயிஷாவுக்கு எதிராக என்பதல்ல, அந்த விஷயம் மட்டும் உண்மை என்று இருந்திருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னடத்தைக்கும் நட்பெயருக்கும் ஏற்படுகிற களங்கம். சகோதரர்களே, நம்முடைய உயிரில் கை வைப்பவர்கள், நம்முடைய உடம்பில் கை வைப்பவர்கள், நம்முடைய இரத்தத்தில் கை வைப்பவர்கள், நம்முடைய மார்க்கத்தில் கை வைப்பவர்கள், நம்முடைய மானத்தில் கை வைப்பவர்கள். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற போது ஆரம்ப காலம் பஜார்ல மதீனாவுக்கு வெளியே இருந்து ஒரு பெண் சந்தைக்கு வந்திருந்தாங்க. அந்த பெண்மணியினுடைய முகத்தை பார்க்கணும் என்பதற்காக அங்கே இருந்த ஒரு சில யூதர்கள் ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அந்த பெண்ணிடத்துல கற்பு இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, முகத்தை காட்ட விரும்பவில்லை. அந்த பெண் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அவளுக்கு தெரியாம பின்னுக்கு போய் அவங்களோட புடவையில ஒரு துண்டெடுத்து இப்படி முதுகுல கட்டி விட்டான். எல்லா வேலையும் முடிந்த அந்த பெண் எழும்புகிற போது அவளுடைய அவுரத் அப்படியே பின்னுக்கு கட்டியிருந்தா என்ன நடக்கும்? சகோதரர்களே, அடுத்த பெண்களுடைய அடுத்த மனிதர்களுடைய அகத்தை பாக்கிறதுல, அவர்களுடைய மர்மஸ்தானத்தை பாக்கிறதுல என்னவோ இவர்களுக்கு இன்பம் இருக்கு. சகோதரர்களே, யூதர்களுடைய வரலாறு என்பது ஆரம்பத்திலிருந்து நீங்க படிப்பீங்கன்னு சொன்ன இதுவே தான். அடுத்தவர்களுடைய இரத்தத்தையும் மானத்தையும், அடுத்தவர்களுடைய உயிரையும், அடுத்தவர்களுடைய சொத்துக்களையும், அடுத்தவர்களுடைய செல்வங்களையும் தமக்குரியதாக ஆக்குவது, அதிலே நேரக்கூடியவற்றை பார்த்து சிரிப்பது, எள்ளி நகையாடுவது, இதற்காக எவ்விலை கொடுத்தும் போராடுவது. ஹைபர், ஏற்கனவே சொன்னேன், ஹைபர் போர் முடிவடைந்து விட்டது. அதுதான் இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் யூதர்களோடு நடத்திய போர். அதுக்கு பிறகு பெரிய ஒரு போர் யூதர்களோடு இருக்கவில்லை. பனு கைனுகா, பனு நதீர், பனு குரைதா, கடைசியாக ஹைபர் போர். பிரபலமான யுத்தங்கள் பத்ர் போன்று சொல்லப்படக்கூடிய யுத்தங்களில் நான்கு யுத்தங்கள் மதீனாவிலே யூதர்களோடு நபி அவர்கள் நடத்திய யுத்தங்கள். ஹைபர் என்பது ஒரு செழிப்பான பூமி, பேரித்தம் பழத்துக்கும் பேர் போன பூமி. அதுபோல ஏனைய பயிர்களுடைய விளைச்சலுக்கும் பேர் போன பூமி. கொள்ளன் தெருவில் ஊசி விப்பது போல என்று நாம் சொல்லுவோமே தமிழிலே. அதுபோல அரேபியர்கள் பேரித்தம் பழம் ஏற்றுமதி செய்பவன் போல என்று சொல்வார்கள். ஒரு இடத்திலே ஒன்று தாராளமாக இருக்குது, அங்கு எவனாவது அதே சாமான அனுப்பி வைப்பானா, அங்க போய் விற்பானா என்பது தான் கொள்ளன் தெருவிலே ஊசி விற்பது என்று சொல்வோம். அரபிகள் தங்களுடைய வளமையிலே அன்று ஹைபருக்கு பேரித்தம் பழம் ஏற்றுமதி செய்பவன் போல என்று சொல்வார்கள். ஹைபரில் இருந்துதான் பேரித்தம் பழமே உலகத்துக்கு போக வேண்டும். அப்படி ஒரு செழிப்பான பூமி, அங்கே நிறைய பயிர்கள் வளர்ந்தது. அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை வெளியேற சொல்லிவிட்டார்கள். எல்லா பூமிகளும் முஸ்லிம்களுக்கு கனிமத்தாக ஆகி போயின. அதுக்கு பிறகு ஃபதத், வாதில் குரா, தைமா, எல்லா இடத்திலும் இருந்த யூதர்கள் எல்லாம் பயந்தே நபி அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாம் இந்த இடத்திலேயே இருக்கிறோம், விட்டு விடுங்கள், இதில் இருக்கக்கூடியவற்றை அறுவடை செய்கிறோம், இந்த அறுவடையில் இருந்து வரக்கூடியதில் எங்களுக்கு அரைவாசி, உங்களுக்கு அரைவாசி என்று சொன்னபோது ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளோடு கலந்து பேசி, சரி பரவாயில்லை இருக்கலாம், ஆனால் அறுவடைகளில் அரைவாதி உங்களுக்கு, அரைவாசி எங்களுக்கு என்று சொன்னார். இது சரியாக நடப்பதை கண்காணிப்பதற்கு ஒரு சஹாபியை நியமித்தார்கள், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு போய் பார்ப்பார்கள், அந்த அளவுப்படி பிரித்து கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்வார்கள். அதுக்குரிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருந்தது. என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவுக்கு இளஞ்சம் கொடுக்க போனார்கள். இதுதான் அவர்களுடைய வரலாறு. யூதர்கள் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹுக்கு தங்களிடமிருந்து இளஞ்சம் கொடுக்க போனார்கள். என்ன காரணம், என்ன தேவை? இந்த அரைவாசி அரைவாசியிலே எங்களுக்கு கூடுதலாக நீங்கள் தந்துவிட்டால் யாருக்கும் தெரிய போவதில்லை, உங்களுக்கு இந்தாங்கள் புரியுங்கள். அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அப்படியான ஒரு கையாளாகாத சாமானா, அவர்கள் சொன்னார்கள், கோபப்பட்டார்கள், எனக்கு இளஞ்சம் ஊட்டப் போகிறீர்களா? வல்லாஹி லக்கத் ஜித்துக்கும் மின் இந்தியா ஹப்பின் நாசி இலை, மனிதர்களிலேயே எனக்கு மிக விருப்பமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியமாக. லான்தும், நீங்களுமா அபுகபுல் நாசி இலை, குரங்குகள் பன்றிகளாகிய உங்களுடைய ஆட்களை விடவும் நீங்கள் எனக்கு மிக வெறுப்பானவர்கள். அல்லாஹால ஒரு காலத்திலே யூதர்களில் ஒரு சாராரை, அத்துமீறி நடந்தவர்களை குரங்குகளாக பன்றிகளாக உருமாற்றினார். அந்த குரங்குகள் பன்றிகள் ஆகிய உங்களுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களாச்சும் பரவாயில்லை, அவர்களை விடவும் எனக்கு வெறுப்பானவர்கள் நீங்கள். ரொம்ப பயங்கரமான வார்த்தை, சுடச்சுட பதில் கொடுத்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் முஹம்மதை நேசிக்கிறேன், உங்களை வெறுக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நான் வெறுப்பதும் அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிப்பதும் உங்களுக்கிடையிலே மீதமாக நடக்காதிருப்பதற்கு என்னை தூண்ட மாட்டாது. அவர் எனக்கு நேசத்துக்குரியவர், நீங்கள் எனக்கு வெறுப்புக்குரியவர் என்பதற்காக வேண்டி இந்த அளவாக பிரித்து அரைவாசி அரைவாசி கணக்கு பார்த்து கொடுப்பதிலே நான் நீதி தவற மாட்டேன், உங்களுக்கு இடையிலே நீதமாகவே தான் நடப்பேன் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் தெரியும் யூதர்களுக்கு. சொன்னார்கள், பிஹாதா காமத்தி சமாவாத்து வல் அருள், அங்கேயே அந்த யூதர்கள் சொன்னார்கள், இந்த நீதமான நடத்தை, இந்த நீதத்தை கொண்டுதான் வானங்களும் பூமியும் நிலை நின்றன என்று சொன்னார்கள். யூதர்களுக்கும் தெரியும், உலகம் சீராக சிறப்பாக இயங்குகின்றது என்றால் வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், இரண்டுக்கும் இடையிலே உள்ளதாக இருக்கலாம், அதுக்கு மேலே உள்ளதாக இருக்கலாம், கீழே உள்ளதாக இருக்கலாம், நீதத்தை கொண்டு மட்டுமே சீராக சிறப்பாக இயங்கும் என்கிற உண்மை அது எல்லோருக்கும் தெரிந்தது போல அவர்களுக்கும் தெரிந்திருந்தது. இந்த அப்துல்லாஹி இப்னு ரவாஹா நீதி தவறாமல் நடப்பேன் என்று சொல்கிறாரே, இந்த நீதி தவறாமையை கொண்டுதான் வானங்களும் பூமியும் நிலையாக சிறப்பாக நின்றன என்று அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, அவர்கள் உண்மையை விளங்கிக் கொண்டு அதற்கு முரணாக நடப்பவர்கள் இது வரலாறு. எனவே அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, எமக்கு முன்னே இருக்கக்கூடிய இந்த காட்சிகள், இந்த செய்திகள், அன்றாடம் நாம் பார்த்து கொண்டும் படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வாசித்து கொண்டும் இருப்பவை எல்லாம் ஒரு விளையாட்டல்ல. நம்முடைய சகோதர முஸ்லிம்களுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிரானவர்களுக்கான யுத்தம். அந்த யுத்தத்திலே அவர்கள் அவர்களுடைய நியாயங்களை அடைய வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை பெற வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் இதற்கு பிறகும் துன்பங்கள் தொல்லைகள் காலாகக்கூடாது, உயிரிழப்புகள் சொத்திழப்புகளுக்கு ஆளாகக்கூடாது என்ற வகையிலே நம்முடைய துவாக்கள் இருக்கும் என்றால் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய சேவையாக இருக்கும். எனவே அன்பு நெஞ்சங்களே, கவலை கொள்வோம். அவர்களுக்காக அனுதினமும் பல தடவைகள் துவாக்களிலே அவர்களை நினைத்து நினைத்து துவா செய்வோம். அவர்களுக்காக இறங்குவோம், அவர்களுக்காக இலகுவோம். அவர்களுக்கு எதிரே நின்று போராடக்கூடிய, அவர்களை இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்து இத்தனை ஆண்டுகளாக கொத்தடிமைகள் போன்று நடத்தக்கூடிய இந்த யூத ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நம்முடைய குரலை உயர்த்துவோம். நம்முடைய துவாவையும் அல்லாஹாலாவிடத்திலே கையேந்தி முன்வைப்போம். ஒன்றில் அவர்களுக்கு நேர்வழியை கொடு, இல்லை என்றால் இந்த புவி முகத்தில் இருந்து அவர்களை எடுத்துவிடு என்கிற வகையிலே துவா செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கிரமிப்புகளிலிருந்து பாதுகாப்பை தருவானாக. முழு முஸ்லிம்களுக்கும் ஆக்கிரமிப்புகளிலிருந்து பாதுகாப்பை கொடுப்பானாக. நம்முடைய சகோதரர்களான சகோதரிகளான கஸாவில் இருக்கக்கூடிய, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அவர்களுடைய நிலைகளை யாவ்தா நீ சீராக்கி வைப்பாயாக. நம்முடைய முஸ்லிம்களுக்கு அங்கே நீயே இருப்பாயாக. நீயே அவர்களுக்கு உடைய உதவியை கொடுப்பாயாக, பாதுகாப்பை கொடுப்பாயாக. உடைய மேலான கண்ணியத்தை அவர்கள் மீது இறக்கி வைப்பாயாக, அமைதியை இறக்கி வைப்பாயாக, மகிழ்ச்சியை இறக்கி வைப்பாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களில் மோத்தானவர்களுக்கு ஷஹீத் அந்தஸ்துகளை கொடுப்பாயாக, அவர்களில் காயப்பட்டிருப்பவர்களுக்கு சுகத்தை கொடுப்பாயாக. அவர்களுடைய காயங்கள் இரண்டு வகையாவதா, ஒன்று உடம்பில் ஏற்பட்டுள்ள காயம், மற்றது மனதில் ஏற்பட்டுள்ள காயம். ரெண்டு காயங்களுக்கும் ஒத்தரம் போடுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லையாவதா, அவர்களுக்கு சிறந்த ஒத்தரமாக நீ இருந்து கொள்வாயாக. அவர்களுடைய உணவு விவகாரங்களை நீ நல்ல முறையிலே காத்துக் கொடுப்பாயாக, அவர்களுக்கு உடை அளிப்பாயாக, அவர்களுக்கு உணவளிப்பாயாக, அவர்களுக்கு எல்லா வகையான ரிஸ்க்குகளையும் தாராளமாக கொடுப்பாயாக, உணவு தடைகளை அகற்றிடுவாயாக. எல்லா வகையான உதவிகளும் யாவா மனிதர்களிலிருந்து வருகிறதோ இல்லையோ, உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு வருவதற்கு எந்த தடையுமே இல்லையா அவ்வா, நீ அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாயாக. எதிரிகளை அவர்களுக்கு ஹிதாயத் மட்டும் இல்லை என்றால் யாவா அவர்களை பூண்டோடு அழித்திடுவாயாக, அவர்களை வலுவிழக்க செய்வாயாக, சக்திகளை முறியடிப்பாயாக, சதித்திட்டங்களை தகடுபடியாக்குவாயாக, ஆயுதங்களை செயலழுக்க செய்வாயாக, அவர்களுடைய சதித்திட்டங்களையும் ஆயுதங்களையும் அவர்களுக்கு எதிரான அழிவுகளாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களில் ஒருவரையும் பூமி முகத்திலே வைக்காதையாவது அவர்கள் திருந்த போவதில்லை என்றிருந்தால், அவர்களுடைய கல் நெஞ்சங்களிலேயே அவ்வா கொஞ்சமேனு மீவு இறக்கம் இருந்திருந்தால் இதற்கெல்லாம் அவர்கள் ஆள வந்திருக்க மாட்டார்கள் யாவ்தா. ஈவிரக்கமற்ற கல் நெஞ்சக்காரர்கள் இருந்தென்ன இறந்தென்ன யாவ்தா. அவர்கள் இந்த பூமியிலே மேலே இருப்பதை விட உள்ளே போய் விடுவதுதான் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சமாதான விரும்பிகளுக்கு மிகவும் விருப்பமானது என்பதிலே எந்த ஐயமும் கிடையாது யாவ்தா. நீ இங்கே நடக்கக்கூடிய அநீதி, அநியாயம், அட்டூழியம், அத்துமீறல் எல்லாவற்றையும் நன்கு எங்களை விட பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாயாவ்தா. இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக வர்ணித்து சொல்வதை விட நீ நன்கறிந்தவன் யாவ்தா. அநியாயக்காரர்களை எப்படி பிடிக்க வேண்டும், எந்த இடத்திலே பிடிக்க வேண்டும், எந்த தருணத்திலே பிடிக்க வேண்டும் என்பதெல்லாம் உனக்கே நன்கு தெரியும் யாவ்தா. இந்த அநியாயக்காரர்களுக்கு உன்னுடைய சக்தியை கொண்டு அவர்களை அழிப்பாயாக. இந்த அநியாயக்காரர்களுடைய விடயத்திலே உன்னுடைய அதிசயமான ஆச்சரியமான சக்திகளை நமக்கு பார்த்து மகிழுகிற சந்தர்ப்பத்தை கொடுத்திருயாவ்தா. யாவ்தா நம் கண்முன்னே அழிந்து சாகுவதென்றிருந்தால் அழிந்து சாகட்டும் யாவ்தா, அதுவே நமக்கு ஒரு பெருநாளாக இருந்து விட்டு போகட்டும் யாவ்தா. நம்முடைய முஸ்லிம்களுக்கு பூர்ணபூர்ணமான வெற்றியை கொடுப்பாயாக. அவருடைய ஆயுதங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் பெரிதாக ஆக்கி வைப்பாயாக. சின்ன ஆயுதங்களிலும் பெரும் சக்திகளை ஏற்படுத்தி வைப்பாயாக. அவர்களுடைய இலக்குகளை குறித்தவராமல் போய் சேரக்கூடிய எரிதல்களாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுடைய எல்லா விடயங்களிலும் நீயே உதவியாக இருந்து உன்னுடைய மேலான உதவி அவர்களுக்கு எப்பொழுதும் இறக்கிக் கொண்டிருப்பாயாக. அவர்களுடைய பெண்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய சிறுவர்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய பெரியவர்களை பாதுகாப்பாயாக, போராளிகளை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய அவர்களுக்கு மனோதிடத்தை கொடுப்பாயாக, பொறுமையை கொடுப்பாயாக. எல்லா நிலைகளிலும் அவர்கள் நிலை குழம்பி விடாது, தட்டு தடுமாறி விடாமல் உறுதியான ஈமானோடு நின்று போராடுகிற தைரியத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. உனக்காக வேண்டியே இவை அத்தனையும் செய்கிற இஹ்லாசை அவர்களுக்கு கொடுத்திடுவாயாக. நல்ல நீயத்தை அவர்களுக்கு கொடுத்திடுவாயாக. அவர்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய ஷஹாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிலையான உன்னுடைய அருட்பேறுகளை நன்மைகளை கொட்டி கொண்டிருப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.